வாரம் ஓர் அலசல், புதிய பாதை அமைக்க புறப்படுவோம்.
துன்பம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம் என்று சொன்னார் நம் ஏபிஜே அப்துல் கலாம். இக்கூற்றுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் இந்தியாவின் திரிபுரா மாநிலத்தின் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர். இவர் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாட்டின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை இத்திங்களன்று படைத்துள்ளார். இது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள வரலாற்று பெருமை மட்டுமின்றி வரலாற்று சாதனையாக கருதப்படுகின்றது. ஆங்கிலத்துக்கு பதில் ஜிம்னாஸ்டிக்ஸ் படிக்கின்றேன் என்று தந்தையிடம் வாக்கு கொடுத்ததற்காக பயிற்சிக்கு சென்று வந்த இவர் 2007 நடந்த தேசிய ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் பதக்கம் வென்றதும் அவ்விளையாட்டின் மீது அவரது பார்வை சென்றுள்ளது. இவ்விளையாட்டில் தீபா குவித்துள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 77, இதில் 67 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். விளையாட்டுகளிலேயே மிகவும் கடினமானதாக கருதப்படும் இதில் தீபா அதிகம் கலந்து கொள்வது பிராட்னோவா வால்ட் என்னும் பிரிவில்தான். வேகமாக ஓடி வந்து ஒரு திண்டின் மீது கைகளை வைத்து உயிரை எழும்பி சம்மர் சால்ட்டுகளை அடித்தவாறே தரையை தொடுவதுதான் இந்த போட்டியின் சிறப்பம்சம். சம்மர் சால்ட்டுகளை அடித்தவாறு தரையை நோக்கி வரும்போது கொஞ்சம் பிசையினாலும் தலையில் அடிபட வாய்ப்புள்ளது. தவறுதலாக விழுந்தால் கை கால்கள் செயலற்று போகவும் வாய்ப்புள்ளது. அன்பர்களே, தீபா கர்மாகர் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல வாழ்த்துவோம். அன்பர்களே, இதோ அர்ச்சனா என்ற தன்னம்பிக்கை பெண்ணின் வெற்றி பயணத்தை பற்றியும் மனிதன் என்ற ஊடகத்தில் வாசித்தோம். அர்ச்சனா இலங்கையிலிருந்து அகதியாக டென்மார்க்கில் தஞ்சமடைந்து தனது கடும் முயற்சியால் தற்போது பிரிட்டன் விமானத்தில் துணை விமானியாக பணியாற்றுகின்றார். எதையும் நேர்மறையாக நோக்குவோரின் பார்வையில் குவளையில் நீர் அரைவாசி நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் எதிர்மறையாக நோக்குவோரின் பார்வையிலோ குவளையில் அரைவாசி வெற்றிடமாக இருக்கும் என்பார்கள். அர்ச்சனா அவர்களின் பகிர்வை கேட்போமா?
வணக்கங்க, நான் டென்மார்க்லேருந்து அர்ச்சனா பேசுறேன். பைலட்டிங் அண்ட் இந்த பயணம் வந்து எனக்கு இன்னைக்கும் நேற்று தொடங்கின பயணம் கிடையாது. இது எனக்கு ஒரு 6 முதல் வந்த ஒரு ஆசை. நான் என்னுடைய 4 படிப்பு டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நடுப்பகுதியில தான் எனக்கு என்னால் என்ன முடியும், நான் யார் என்ற இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண வேணும் என்ற அந்த எண்ணம் எனக்கு அப்போதான் தோன்றியது. அந்த நேரத்தில் தான் எனக்கு பைலட்டிங் செய்யணும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் இந்த பைலட்டிங் அவியேஷன் என்ற கடல், ஆழமான கடல், எவ்வளோ ஆழமாக இருக்கும், எவ்வளோ தூரம் நீந்தணும் என்ற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியான நிலைமையில தான் நான் எதுவுமே தெரியாம அமெரிக்காவுக்கு போனேன். ஒரு 10 அங்கேயே இருந்து அங்கேயே படிச்சு அங்கத்த அமெரிக்கன் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு டென்மார்க் வந்தேன். டென்மார்க்ல வந்து அப்புறம் யூரோப்பியன் லைசன்ஸுக்கு மாத்துறதுக்கு நான் ஒரு 14 எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்தேன், ரிட்டன் எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்வீடனுக்கு போயிட்டு 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நாள் ஜாப் இல்லாம இருந்துச்சு. நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு பிரிட்டிஷ் ஏர்வைஸ் என்ற டென்மார்க்ல இருக்கிற கம்பெனிட்ட.
பரபரப்பான மும்பையின் மேகிம் பகுதியில் வாழ்ந்து வருபவர் ரஜினி பண்டிட். இவர் இந்தியாவின் முதல் பெண் துப்பறியும் நிபுணர். ஆண்களே அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் இந்த துறையில் 25 முன்னரே தானாகவே துணிந்து இறங்கியவர் இவர். 1991 ரஜினி பண்டிட் அவர்கள் தனியார் துப்பறியும் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். அந்நிறுவனம் வழியாக 30 மேற்பட்ட பணியாளர்கள் ஒரு மாதத்துக்கு ஏறத்தாழ 20 என்ற விகிதத்தில் கையாண்டு வருகின்றனர். இந்தியாவில் மட்டுமல்லாமல் பன்னாட்டு அளவிலான துப்பறியும் கிளைகளின் வழியாக 75,000 அதிகமான வழக்குகளையும் இந்த நிறுவனத்தினர் விசாரித்து வருகின்றனர் என்று சொல்லப்படுகின்றது. இது 2010 நிலவரம். 1998 டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழுக்கு அளித்த ஒரு நேர்காணலில் ரஜினி பண்டிட் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்.
குடும்ப பிரச்சனைகள், நிறுவனங்களை உளவு பார்த்தல், காணாமற் போனவர்கள், கொலைகள் போன்றவைகளை இந்தியா முழுவதிலும் வெளிநாடுகளிலும் கையாண்டு வருகின்றோம். இதற்கு சில நேரங்களில் மாறுவிடத்திலும் செல்ல வேண்டிய கட்டாயம். வீட்டு பணிப்பெண்ணாக, பார்வையிழந்த பெண்ணாக, கருத்தாங்கிய பெண்ணாக, காது கேளாத பெண்ணாக இப்படி மாறு வேடங்களில் சென்று நான் குற்றங்களை துப்பறியும் வேலையை செய்திருக்கின்றேன். ஒரு சமயம் ஒரு பெண் தனது கணவரின் கொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். அதனால் அப்பெண்ணின் வீட்டில் 6 மாதங்கள் வேலைக்கார பெண்ணாக வேலை செய்தேன். இன்னொரு சமயம் தொழில் நிறுவனத்தில் 2 மூத்த நிர்வாகிகள் பற்றி உளவு பார்ப்பதற்காக மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் செயல்பட்டேன். எனது வேலைக்கு கடின உழைப்பு அவசியம். எனது அகராதியில் அச்சம் என்ற சொல்லுக்கே இடம் இல்லை.
இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ள ரஜினி பண்டிட் அவர்கள் மேலும் சொல்கிறார்,
என் தந்தை மகாராஷ்டிரா மாநில சிஐடி காவல்துறையில் பணிபுரிந்தார். மகாத்மா காந்தி கொலை வழக்கு விசாரணையில் பங்கேற்றவர் என் தந்தை. வழக்குகள் தொடர்பாக என் தந்தையை சந்திக்க பலர் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் பேசுவதையெல்லாம் நான் கூர்ந்து கவனிப்பேன். சில வழக்குகள் குறித்து தனிப்பட்ட முறையில் நான் என் தந்தையிடம் விவாதிப்பது உண்டு. கல்லூரியில் படிக்கும் போது என் வகுப்பு தோழி ஒருவர் சில மாணவர்களுடன் சேர்ந்து புகைப்பிடிப்பது மது அருந்துவது என தகாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டார். நல்ல குடும்பத்து பெண் அப்படி தீய வழியில் செல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை அவருடைய தந்தையிடம் தெரிவித்ததோடு அவரை ஒரு வாடகைக்காரில் அழைத்து சென்று அவரது நடவடிக்கைகளை நேரடியாக காண்பித்தேன். அவர் தன் மகளை கண்டித்து நல்வழிப்படுத்தினார். நல்ல சமயத்தில் உதவினாய். நீ இந்த பிரச்சனையை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த விதம் மிகவும் துணிச்சலானது. நீ துப்பறிவதை தொழிலாக செய்யலாமே என்றார் தோழியின் அப்பா. அந்த வார்த்தைகள் என் மனதில் ஊறி கிடந்தன. கல்லூரி படிப்பை முடித்தபின் தற்காலிகமாக ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். அப்போது என்னுடன் பணிபுரிந்த ஒரு பெண்ணின் குடும்பத்தில் நிகழ்ந்த நகை திருட்டை கண்டறிய களமிறங்கி உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கினேன். அப்போதுதான் துப்பறிவதற்கென்று பயிற்சியோ சிறப்பு தகுதியோ கல்வியோ தேவையில்லை. மனதை ஒருமுகப்படுத்துவது, விடாமுயற்சி, துணிச்சல், உள்ளுணர்வு, துணிகரச் செயல்களை செய்யும் சாகசம், நெஞ்சுறுதி இவையெல்லாம் தான் வேண்டும் என்பதை உணர்ந்தேன். துப்பறிவதை முழு நேர தொழிலாக செய்ய முடிவெடுத்தேன்.
இப்படி சொல்லியுள்ள ரஜினி பண்டிட் அவர்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம் பற்றியும் பகிர்ந்து கொண்டுள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதல்வரின் நண்பர் ஒருவர் என்னை தேடி வந்தார். தன் சொந்த சகோதரர் கொலை வழக்கை விசாரிக்க கோரினார். நான் அவரது வீட்டில் 6 மாதங்கள் பணிப்பெண்ணாக வேலை செய்தேன். அவருடைய தாயை சந்திக்க ஒரு நபர் அடிக்கடி வருவார். ரகசியமாக ஏதோ பேசிக்கொள்வார்கள். எவ்வளவோ முயற்சித்தும் அவர்கள் பேசுவதை என்னால் பதிவு செய்ய முடியவில்லை. ஒரு நாள் அந்த தாய் அந்த நபரிடம், காவல்துறை தீவிரமாக கண்காணிப்பதால் இனி இங்கு வராதே என கூறினார். நான் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து என் காலில் இரத்தம் வருமாறு கீறினேன். கத்தி தவறுதலாக காலில் விழுந்துவிட்டது என கூற அவர் கட்டுப்போட்டு கொண்டு வா எனச் சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். உடனே நான் வெளியே வந்து என் வாடிக்கையாளருக்கு தொலைபேசியில் தகவலை தெரிவித்தேன். அவரும் காவல்துறையினருடன் விரைந்து வந்து அந்த நபரையும் தாயையும் கைது செய்தார். தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன
என்று சொல்லியுள்ளார் ரஜினி. இவர் தன் அனுபவங்களை தொகுத்து ஃபேசஸ் பிஹைண்ட் ஃபேசஸ், மாயாஜால் என 2 புத்தகங்களை எழுதியுள்ளார். அவை நிறைய விருதுகளை பெற்றிருக்கின்றன. ரஜினி அவர்கள் தூர்தர்ஷன் வழங்கும் பெண் சாதனையாளர்களுக்கான ஹிர்கானி விருதை பெற்றிருக்கின்றார். தினகர் ராவ் என்பவர் இவரை பற்றி லேடி ஜேம்ஸ் பாண்ட் என்ற குறும்படத்தை தயாரித்திருக்கின்றார். இவர் பற்றிய இத்தகைய செய்திகளை விகடன் மற்றும் கூகுள் இணையத்தில் நாம் வாசிக்கலாம்.
அந்த வீதியில் நின்றிருந்த விலையுயர்ந்த கார் ஒன்றை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான் சிறுவன் ஒருவன். சிறிது நேரம் கழித்து காருக்கு சொந்தக்காரரான இளைஞர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அந்த சிறுவனிடம், இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது என்றார் சிரித்தபடி. சிறுவன் முகத்தில் வியப்பு. உடனே, உனக்கு அப்படி ஓர் அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகின்றாயா என்று கேட்டார் இளைஞன். இல்லை, அப்படி ஓர் அண்ணனாக வளர வேண்டுமென்று விரும்புகின்றேன் என்று உடனடியாக பதில் சொன்னான் சிறுவன். அன்பர்களே, இத்தகைய மனிதர்களாக தானும் செயல்பட வேண்டும் என்று பதிலளித்த இச்சிறுவன் போன்று வாழ்வில் சாதிக்கும் மனிதர்களாக வளர ஆவல் கொள்வோம். ஆம், ஒருவர் நடந்து போக பாதையில்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. அவரே நடந்தால் அதுவே ஒரு பாதையாக அமையும்.
சிகரம் உனக்கு சேதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு, சிகரம் உனக்கு சேதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சிகரம் உனக்கு சிநேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு.
புதிய பாதை அமைக்க புறப்படுவோம். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.